தென்றல் ஆகஸ்ட் 2013 இதழில் எஸ் கே டோக்ரா IPS அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களை நேர்காணல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சதீஷ்குமார் டோக்ரா என்னும் எஸ் கே டோக்ரா தமிழக அரசின் காவல்துறை உயர் அதிகாரி. தமிழக காவல்துறையில் SP, DIG, IG என பல்வேறு பதவிகள் வகித்தவர். தற்போது ADGB ஆக இருக்கும் இவர் தன் ஆர்வத்தால் தமிழ் பயின்று பிரபல இதழ்களில் இலக்கியம், ஆன்மீகம், வாழ்வியல் சிந்தனைகள் குறித்து கட்டுரைகள் எழுதி வருகிறார். இங்கிலாந்திலிருந்து வெளியாகும் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் ஜேர்னல் www.crisis-response.com இதழின் ஆசிரியர் குழுவில் உள்ளார். எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர், பாடகர், இசை கோட்பாளர் என பன்முகங்கள் கொண்டவர். பஞ்சாபி, ஹிந்தி, ரஷ்யன், உருது என பல மொழிகள் தெரியும். ஹார்மோனியம் வாசிப்பார். பிடித்த பாடல்களை மெட்டமைத்து பாடுவார். ஓவியம் தீட்டுவார். தியான பேச்சியாளர். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் நடத்தி வரும் கவிதை உறவு இதழ் டோக்ரா எழுதிய குடும்பமே கோயில் கவிதை நாடகத்துக்கு பரிசு வழங்கியுள்ளது. dogratamil.com என்பது இவரது இணையதளம். வாருங்கள், அவருடனே பேசுவோம். கேள்வி: உங்கள் இளமை பருவத்திலிருந்து துவங்குவோமா? நான் பஞ்சாபில் உள்ள தாரிவால் என்ற ஊரில் பிறந்தேன். அது பாகிஸ்தான் எல்லையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறு நகரம். நம்ம தேனி மாதிரி. தாய் இல்லத்தரசி, தந்தை இன்கம் டாக்ஸ் ஆபீசர். தாரிவாலில் உள்ள 8 DAV பள்ளியில் படித்தேன். குர்தாஸ்பூர் அரசு கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தேன். பின் பட்டாலாவில் உள்ள பேரிங் யூனியன் கிறிஸ்தவ கல்லூரியில் MA முடித்தேன். பின்னர் பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் பல்கலையில் ஆங்கில இலக்கியம் மற்றும் மொழியியல் கற்பித்தேன். பின் சிவில் சர்வீசஸ் தேர்வு எழுதி தமிழ்நாட்டுக்கு வந்தேன். பல்கலைக்கழக ஆசிரியரான நீங்கள் காவல்துறை பணிக்கு வந்தது எப்படி? நான் IPS இல் தேர்ச்சி பெற்ற 1982 இந்த இருப்பது போலவே IAS, IPS ஆகிய பணிகள் மீது இளைஞர்களுக்கு மிகுந்த ஈர்ப்பு இருந்தது. சமுதாய அந்தஸ்து மற்றும் சமூக சேவைக்கான வாய்ப்பு ஆகியவையே நான் காவல்துறை பணிக்கு வர முக்கிய காரணங்கள். முதல் பணி அமைந்தது எங்கே? தமிழாகம் முகிழ்த்தது எப்படி? அனைத்து பயிற்சிகளையும் முடித்து 1985 தொடக்கத்தில் சிவகாசி உட்கோட்டத்தில் காவல்துறை உதவி கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டேன். அதற்குள் தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு வருடம் ஆகிவிட்டபடியால் பயிற்சி காலத்திலேயே தமிழ் மொழியையும் சரளமாக பேச, படிக்க, எழுத கற்றுக்கொண்டு விட்டேன். பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த போது ரஷ்யன், சமஸ்கிருதம், உருது ஆகியவற்றை கற்றுக்கொண்டதன் பலனாக மொழிகளை சுலபமாக கற்றுக்கொள்ளும் சில உத்திகளை உருவாக்கினேன். அவை தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள கை கொடுத்தன. அத்துடன் பல்கலைக்கழகத்தில் என் பேராசிரியர் பணி இலக்கியம் மற்றும் மொழியியல் தொடர்புடையதாக இருந்ததால் ஒரு மொழி எவ்வாறு வார்த்தைகளை இலக்கணமாக இயக்கி அர்த்தங்களை பரிமாறும் சாதனமாக செயல்படுகிறது என்று மொழிகளுக்குள்ள அந்தரங்க தர்க்க முறையை, இன்டர்னல் லாஜிக் ஆஃப் அ லாங்குவேஜ், நன்கு அறிந்திருந்தேன். அதனால் தமிழ் இலக்கணத்தை புரிந்து கொள்ள சிரமம் ஏற்படவில்லை. நம்மை சுற்றியுள்ள மக்களுடன் தொடர்பு கொள்ள இலக்கியம் ஒரு வலிமை மிக்க சாதனம் என்பதை என் பல்கலைக்கழக காலத்திலேயே உணர்ந்துவிட்டேன். தமிழில் எழுதினால் மாநிலம் முழுவதும் எதிரொலிக்கும், என் காவல் பணிக்கும் அது உதவியாக இருக்கும் என்பதை உணர்ந்து தமிழை என் இலக்கிய சாதனமாக தேர்ந்தெடுத்தேன். உங்கள் பணியில் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி சொல்லுங்கள். நம் நாட்டில் காவல்துறை அரசாங்க அதிகாரத்தின் சின்னமாக மக்களால் பார்க்கப்படுகிறது. ஒரு விதத்தில் இது ஆங்கிலேயர் காலத்தின் தொடர்ச்சி. ஒரு பக்கம் மக்கள் காவல்துறை அதிகாரிகளை உதவிக்கு அணுக தயங்குகிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்களை அடக்குமுறையின் வெளிப்பாடாக கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்களின் நம்பிக்கையை பெறுவது ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. ஒளிவு மறைவற்ற வெளிப்படையான நிர்வாகமும் என் இலக்கிய பணியும் இந்த விஷயத்தில் எனக்கு பெரிதும் உதவியுள்ளன. இலக்கியம் எப்படி உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருக்கிறது? ஒரு பிரச்சனையை சட்டப்படி தீர்க்கலாம் அல்லது எழுத்து மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி தீர்க்கலாம். இறுதி விளைவு ஒன்றுதான். சில சமயம் விழிப்புணர்வு மூலம் தீர்வு பெறும் பிரச்சனைகளுக்கு எதிர்மறையான பக்க விளைவுகள் இருக்காது. அதற்கு இலக்கியம் உதவுகிறது. கம்பரும் பாரதியும் உங்களை எப்படி கவர்ந்தார்கள்? 20 வருடங்களுக்கு முன்பு கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு சில பக்கங்கள் படித்த பிறகு பழந்தமிழை பார்த்து பயந்து கைவிட்டு விட்டேன். தொடர்ந்திருந்தால் இன்று ஒருவேளை கம்பராமாயணத்தை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருப்பேன். அவ்வாறு செய்யவில்லை என்பது பெரிய வருத்தம்தான். உலகத்தின் மிகச்சிறந்த 20-30 கவிஞர்களில் கம்பனும் ஒருவர் என்பது என் அபிப்பிராயம். பாரதியார் தமிழுக்கு அழகு சேர்த்த தலைசிறந்த கவிஞர். தமிழ்நாட்டின் 2000 ஆண்டு கால மிகச்சிறந்த தமிழ் இலக்கிய பரம்பரையுடன் இன்றைய காலத்தை இணைப்பவர். கவிதை எழுதுகிறீர்கள், சிறுகதை கட்டுரை எழுதுகிறீர்கள், தற்போது ஒரு நாவல் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அலுவல்களுக்கு இடையே எழுத எப்படி நேரம் கிடைக்கிறது? இலக்கியம் இயற்ற நேரத்தை விட திறமைதான் முக்கியம். அடிக்கடி தியானம் செய்வதால் மனதின் படைப்பாற்றல் கிரியேட்டிவ் பவர் அதிகரிக்கிறது. ஆங்கிலத்திலும் தமிழிலும் சுலபமாக கணினியில் தட்டச்சு செய்து விடுவேன். பிறர் உதவி தேவையில்லை. அலுவலக பணியை முடித்த பிறகுதான் எழுத ஆரம்பிக்கிறேன். அதனால் இலக்கியம் எழுதும் போது பணி புறக்கணிக்கப்படுகிறதே என்ற குற்ற உணர்வு என் கவனத்தை சிதைப்பதில்லை. உங்களது தமிழ் கலைச்சொல் உருவாக்க முயற்சி குறித்து சொல்லுங்கள். ஆங்கில சொற்களுக்கு இணையாக தமிழில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தாலோ, தமிழில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை என்ற நிலை வந்தாலோ புது வார்த்தைகளை உருவாக்குவேன். உதாரணத்திற்கு பர்சனாலிட்டி என்ற வார்த்தை பலரால் ஆளுமை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனால் எனக்கு அது சரியான வார்த்தையாகப்படவில்லை. அதனால் தனி இயல்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். எல்லா மனிதர்களுக்கும் சில குணாதிசயங்கள் ட்ரெய்ட்ஸ் இருக்கின்றன. அதை மனித இயல்பு என்று வர்ணிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணாதிசயமும் அதே அளவு இருப்பதில்லை. அத்துடன் குணாதிசயங்களின் இணைப்பு முறை இன்டராக்ஷன் ஆஃப் ட்ரெய்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வகையாக இருக்கிறது. இந்த பிரத்யேகமான குணாதிசய அமைப்பு தான் அவர்களது தனி இயல்பு. இதை என் புத்தகத்தில் விரிவாக விளக்கியுள்ளேன். இதே போல ஹார்மோனுக்கு சரியான வார்த்தை கிடைக்கவில்லை. அதனால் இயக்கி சாறு என்ற வார்த்தையை உருவாக்கினேன். உடலில் உள்ள சுரப்பிகளால் சுரக்கப்படுவதால் அது சாறு என்றும், நம் உடலின் செயல்களை இயக்குவதால் அது இயக்கி என்றும் பொருள் வர வேண்டும் என்ற முறையில் உருவாக்கினேன். உங்களுடைய படைப்புகள், மொழிபெயர்ப்புகள், நூலாக்க முயற்சிகள் குறித்து நாளுக்கு நாள் என் இலக்கிய பணி வேகம் பிடித்து வருகிறது. தொடக்கத்தில் நம் தமிழ் வித்தியாசமாக இருக்குமோ என்று அஞ்சினேன். ஆனால் என் இலக்கிய ஆக்கங்களை வாசகர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டதால் இப்பொழுது தயக்கமில்லாமல் எழுதுகிறேன். விரைவில் டன் டன்னாக புத்தகங்களை எழுதுவேன் என்ற நம்பிக்கை மனதை திடப்படுத்துகிறது. உங்களை கவர்ந்த தமிழ் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் யார் யார்? எந்த இலக்கியத்தை ஒரு முறை படித்த பிறகு மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றுகிறதோ அதுதான் என் பார்வையில் சிறந்த இலக்கியம். கம்பன், வள்ளுவர், பாரதி, ஔவையார், கண்ணதாசன், வைரமுத்து, மு மேத்தா, ஜெயகாந்தன், சாண்டில்யன், பாலகுமாரன், இப்படி என் மனம் கவர்ந்தவர்கள் பலரை சொல்லலாம். உங்களுடைய பிற ஆர்வங்கள் என்னென்ன? ஆன்மீகம், தியானம் ஆகியவை என் வாழ்க்கையின் அடிப்படை. நான் தமிழக சிறைத்துறையின் பொறுப்பதிகாரியாக இருந்தபோது சிறைவாசிகளை திருத்தி நல்லவர்களாக மாற்ற தியான முறையை மிக வெற்றிகரமாக பயன்படுத்தினேன். தியானத்தின் சக்தி எவ்வாறு கல் நெஞ்சங்களை உருக வைக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்தேன். இசை ஆர்வமும் உண்டு. அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே இசை ஆர்வம் உண்டு. பின்னர் நான் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த போது ஒரு இசை ஆசிரியரிடம் இந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீதம் கற்று வந்தேன். தமிழ்நாட்டுக்கு வந்த பின் மதுரை ஊராக காவல்துறையில் எஸ்பியாக பணியாற்றிய போது மதுரை வானொலி நிலையத்தில் பாரதி, பாரதிதாசன் பாடல்களுக்கு மெட்டு போட்டு பாடியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அங்கே நிறைய பாடல்களை பாடி பதிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு பிடித்த படங்கள்? அவ்வப்போது படம் பார்ப்பேன். எனக்கு மிகவும் பிடித்த படங்கள் நாயகன், மைக்கேல் மதன காமராஜன், அஞ்சலி, அக்னி நட்சத்திரம், மைடியர் மார்த்தாண்டன் போன்ற படங்களும் என்னை கவர்ந்தவையே. தற்போது பணிச்சூழல் மற்றும் நேரமின்மை காரணமாக அதிகமாக படங்கள் பார்க்க முடியவில்லை. உங்கள் குடும்பம் பற்றி? மனைவியும் 2 மகள்களும் இருக்கின்றனர். எங்கள் குடும்ப கலாச்சாரம் ஒரு ஆன்மீக கலாச்சாரம். என் பெற்றோர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் குளித்து பூஜை செய்வார்கள். அடுத்த தலைமுறையிலும் கூட அது தொடர்கிறது. காலையில் எழுந்ததும் நான், மனைவி, என் 2 மகள்கள் என எல்லோரும் சிறிது நேரம் பூஜை செய்துவிட்டுத்தான் எங்கள் பணிகளை தொடர்கிறோம். நம் இந்திய மதிப்பீடுகளும் ஆன்மீகமும் எங்கள் குடும்ப கலாச்சாரத்தின் அடிப்படை. எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? நிறைய எழுத வேண்டும் என்று ஏற்கனவே சொன்னேன். அத்துடன் என் மகள் ஒரு நிறுவனத்திற்காக முருகன் பாடல்களின் டிஸ்க் ஒன்று தயார் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தயார் செய்யும் மெட்டுகளுக்கு என்னை பாடல்கள் எழுதவும் ஒரு சில பாடல்கள் பாடவும் சொல்லி இருக்கிறார். வெற்றிகரமாக முடிந்தால் இந்த முயற்சி ஒரு பெரிய அணைமதகை திறந்துவிடும். சொன்னது பலித்தது. 1975 எம்ஏ தேர்வுகள் முடிந்த பின் விடுமுறை காலத்தில் என் நண்பர் அசோக் குமார் என்னை வற்புறுத்தி ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள கக்கல் என்னும் சிறிய கிராமத்துக்கு ஒரு ஜோசியரை பார்க்க அழைத்துச் சென்றார். எனக்கு ஜோசியர்கள் மீது சிறிதளவேனும் நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த முதிய ஜோசியர் என் முகத்தின் அவநம்பிக்கை பாவனையை பார்த்து சற்று எரிச்சலுடன், நீ எனக்கு கைரேகையே காட்ட வேண்டாம், உன் நெற்றியை பார்த்தே பலன் சொல்கிறேன். நீ சீருடை பணி செய்வாய் என்று கூறினார். 1971 பங்களாதேஷ் போர் முடிந்து 4 ஆண்டுகளே ஆன அந்த காலத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் சீருடை பணி என்று சொன்னால் ராணுவம் தான் நினைவுக்கு வரும். எனக்கு அப்பொழுது ராணுவத்தில் சேர வயது தாண்டிவிட்டதால் ஜோசியர் ஃபிராட் செய்கிறார் என்ற உணர்வு என் முகத்தில் இன்னும் இறுக்கத்தை சேர்த்தது. அதை கண்ட ஜோசியரின் எரிச்சல் இன்னும் வலுத்தது. நீ தென்னிந்தியாவில் பணிபுரிவாய் என்று கர்ஜித்தான். நாம் இதுவரை டெல்லியை தாண்டியே போனதில்லையே, இவர் தென்னிந்தியா என்கிறார், டோட்டல் ஃபிராட் என்றது என் மனம். ஜோசியரை மனதில் திட்டிக் கொண்டும் நண்பரை வெளிப்படையாக விமர்சித்தபடியும் புறப்பட்டேன். நண்பரோ, நீ பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் எல்லாமே இவர் சொல்றது மாதிரியே நடக்கும் என்றார். 1982 இந்திய காவல் சேவையில் IPS தேர்ச்சி பெற்றேன். 1983 ஹைதராபாத்தில் உள்ள தேசிய காவல் அகாடமியில் பயிற்சி தொடங்கியது. சில மாதங்கள் கழித்து யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் பணிபுரிவார்கள் என்ற பட்டியல் வந்தது. எனக்கு தமிழ்நாடு என்ற போது அந்த ஜோசியர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் அவரை சந்திக்கவே இல்லை. எஸ்கே டோக்ரா, டோக்ரா தமிழ் .com இருந்து. அடி உதை வெட்டு குத்து. காவல் பணி மறக்க முடியாத அனுபவங்களை அளித்துள்ளது. சிவகாசியில் காவல்துறை உதவி கண்காணிப்பாளராக இருந்த போது ஒரு நாள் மதிய நேரத்தில் தபால் பார்த்துக் கொண்டிருந்த எனக்கு மம்சாபுரத்தில் பயங்கரமான வெட்டுக்குத்து நடந்து கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. காவலர்களை திரட்ட நேரம் இல்லாத அவசரத்தில் ஜீப் ஓட்டுநரை வண்டியில் ஏறச் சொல்லி தனியாகவே புறப்பட்டேன். போய் பார்த்தால் ஒரு சிலர் வெட்டுண்டு விழுந்து கிடந்தனர். நானும் என் ஓட்டுநரும் தாக்குதல் நடத்திய கூட்டத்தை அவர்களது தெருவுக்குள் விரட்டி அடித்தோம். அந்த நேரத்தில் கையில் வைத்திருந்த லத்தியால் ஒரு நபரை லேசாக தட்டிவிட்டேன். அவர் அந்த சமுதாயத்தின் நாட்டாண்மை என்பது எனக்கு தெரியாது. திடீரென்று சுமார் 20-30 இளைஞர்கள் கையில் இருந்த அறிவாள்களை என் பக்கம் திருப்பி, எங்க நாட்டாமே எப்படிடா அடிக்கலாம் என்று கண்கள் அனல் கக்க என்னை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள, ஒரு கணம் இதுதான் நம் கடைசி நொடி என்று இதய துடிப்பு ஸ்தம்பித்தது. மனதை திடப்படுத்தி சூழ்நிலையை சமாளித்தேன். நட்பாக பேசி அவர்களது ஆத்திரத்தை ஆற்றினேன். அதே கலவரத்தின் போது ஒரு நாள் மதிய சாப்பாட்டுக்கு போகும்போது அங்கே எங்களுடன் பணியில் இருந்த தீயணைப்பு துறையினருக்கு, நான் இன்னும் 2 மணி நேரத்துல வந்துடுறேன், அதுக்குள்ள நீங்க எல்லாரும் தண்ணி போட்டு ரெடியா இருங்க என்றேன். என்னதான் தமிழ் கற்றுக்கொண்டிருந்தாலும் எனக்கு தண்ணி போடுவதன் அர்த்தம் அப்போது தெரியாமல் போய்விட்டது. ஆனால் தீயணைப்பு துறையினர் நான் வண்டிகளில் தண்ணீர் நிரப்பச் சொல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு தலையாட்டினார்கள். நல்ல வேளை கலவரக்காரர்களை தண்ணீர் போட்டு ரெடியாக இருக்க சொல்லவில்லை. ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.